திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குளமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குளமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உன் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவில் என் அன்பிற்குரியவர்களே, மகிழ்வின் வாரமாகிய திருவருகை காலத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் திங்கட்கிழமையில் நாம் ஆண்டவருடைய பலியிலே பங்கெடுத்து அவருடைய இறை வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். கேள்விகளை குறித்தும் அந்த கேள்விகளை நாம் எழுப்புவதனுடைய தேவையை குறித்தும் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பலியினால் நாம் அனைவரும் நிறைவான பலனை பெற நமக்கு எப்பொழுதுமே தடையாக இருப்பது பலவீனத்தால் நாம் செய்கிற பாவங்கள். ஆகவே இந்த பலியில் பங்கெடுக்கிற நாம் நிறைவான ஆசிரை பெற்று செல்ல தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே கண்ணையும் மறைசாட்சியுமான புனித லூசியின் மாட்சிக்கு உரிய பரிந்துரை எங்களுக்கு புதிய இதயத்தை தந்தருள வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் நாங்கள் அவரது விண்ணக பிறந்த நாளை இன்று கொண்டாடி நிலையானவற்றை என்னாலும் பெற்றுக் கொள்ள நீரே எங்களுக்கு தயை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். யாக்கோப்பிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 2-7 முடிய, 15-17 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் பிளையாம் ஏறிட்டு பார்க்கையில் குளம் குளமாய் பாலம் இறங்கிய இஸ்ரேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திருவுரையாக கூறியது, பிகோர் புதல்வன் பிளையாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவரின், பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டும் கீழே விழுந்து கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோப்பே, உன் கூடாரங்களும் இஸ்ரேலே, உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை! அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை, ஆண்டவர் நட்ட அகில மரங்கள் போன்றவை, நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர் கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர் திரள் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாவை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். பிளையாம் திருவுரையாக கூறியது. பெகோரின் புதல்வன் பிளையாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போது அன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோப்பிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம், ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம். கருவிலே தெரிந்துள்ளார், கைகளில் பொறித்துள்ளார், முழுவதும் அறிந்துள்ள அவர் என்னோடு இருந்து என்னை உயர்த்தி மகிழ்கின்றார். அவர் என்னோடு இருந்து என்னை உயர்த்தி மகிழ்கின்றார். ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம். இறைவன் உன்னை மறப்பதில்லை, சோர்ந்து போகாதே என் மனமே. இறைவன் உன்னை மறப்பதில்லை, சோர்ந்து போகாதே என் மனமே. குறைகளெல்லாம் நிறைவு செய்வார், நம்பிக்கை இழக்காதே என் மனமே. குறைகளெல்லாம் நிறைவு செய்வார், நம்பிக்கை இழக்காதே என் மனமே. ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம், ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம். தந்தருளும் அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 23-27 முடியும். அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்து கொண்டிருக்கும் போதும் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாகும், நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கும் திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்ததும், விண்ணகத்தில் இருந்தா, மனிதரிடம் இருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்சு வேண்டியிருக்கிறது, ஏனெனில் அனைவரும் யோவானை இறை வாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். மகிழ்ச்சியின் ஞாயிறை நேற்றைய தினம் நாம் சிறப்பித்திருப்போம். உண்மையில் அந்த திருவழிபாட்டு கொண்டாட்டத்தினுடைய மையச்சாரமாகிய அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள், உங்கள் குடும்பத்திற்குள், எப்பொழுதும் நிலையாக இருக்கட்டும். மனிதர் உலகம் கொடுக்கின்ற மகிழ்ச்சி என்பது ஒரு நொடிப்பொழுதில் அது மாறக்கூடியது. ஒரு மனிதரின் மகிழ்ச்சி இன்னொருவருக்கு கண்ணீராய், இன்னொருவருக்கு தோல்வியாய், இன்னொருவருக்கு ஏமாற்றமாய் இருக்கும். ஆனால் கடவுள் தருகின்ற மகிழ்ச்சி என்பதும் அவருக்கும் மகிழ்ச்சி, அவரை சூழ்ந்து வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்கும். வேறுபாடுகள், பிரச்சனைகள், குறைகள் எல்லாவற்றையும் தாண்டி உண்மையில் உள்ளத்திலிருந்து பிறப்படுப்பதாய் அந்த மகிழ்ச்சி அமையும். அத்தகைய மகிழ்ச்சி உங்களுக்குள் நிறைவாக பாலன் இயேசுவினுடைய வருகையினால் குடிகொள்ளட்டும். முதல் வாசகத்திலே பிள்ளையாம் சொல்வதை போல, நான் அவரை காண்பேன், அது இப்பொழுது இல்லை. நான் அவரை உற்று நோக்குவேன், அது அண்மையில் இல்லை. இருந்தாலும் ஒரு செங்கோல் இஸ்ரேலிலிருந்து எழும் என சொல்கிறார். நாம் எல்லாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். 11 ஆண்டுகளுக்கு முன்னால் எதை பிள்ளையாம் நிகழும் என சொல்லி அவர் இறைவாக்காக வாசகத்தின் தொடக்கத்திலே பார்க்கிறோம். கடவுளுடைய ஆவியார் அவரை ஆட்கொண்டு அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. எதை அவர் முன்னுரைத்தாரோ அதை காணக்கூடிய பாக்கியசாலிகளாக, அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக, அதை கொண்டாடக்கூடியவர்களாக கடவுள் நம்மை கருணையோடு எண்ணி பார்த்திருக்கிறார். ஆண்டுதோறும் எதை பிள்ளையாம் முன்னுரைத்தாரோ, நான் அவரை காண்பேன், நான் அவரை பார்ப்பேன் என சொன்னாரோ, நாம் அந்த இயேசுவை காண்பவர்களாய், அவரை பார்ப்பவர்களாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கடவுளுக்கு அதற்கு நன்றி செலுத்துவோம். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அவர் முன்னுரைத்தார், அந்த மகிழ்ச்சியின் செய்தியை நாம் அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருப்பதும் மிக ஒரு எளிய கருத்தாக இருந்தாலும் மிக முக்கியமானதாகவும் பார்க்கிறேன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல நிகழ்வுகளை நாம் கேள்வி கேட்காமல், கேள்விக்கு உட்படுத்தாமல் கடந்து சென்று விடுகிறோம். பல நிகழ்வுகள், பல மனிதர்கள் அப்படியாக நம்மால் கேள்வி கேட்கப்படாமல் கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த மழை காலங்களிலே வீடுகளையெல்லாம் இழந்த மக்கள் ஏதோ ஒரு இடத்தில் அடைக்கலம் நாடி சென்றிருந்த பொழுது நம்மில் பலர் அவர்களுக்கு உணவு கொடுத்திருப்போம், அவர்களுக்கு உடைகளை கொடுத்திருப்போம், உறைவிடம் கூட சிலர் தாராளமாக கொடுத்திருப்போம். ஆனால் இவர்களுக்கு ஏன் இந்த நிலைமை? இவர்களும் கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடு தானே, கடவுளுடைய உருவத்தையும் சாயலையும் இவர்களும் தாங்கி வந்திருக்கிறார்களே, ஏன் இத்தகைய ஒரு வறுமை, ஒரு கொடுமை இவர்களுக்கென சொல்லி பெரும்பாலான நேரத்தில் நாம் கேள்வி கேட்பதற்கு நேரமில்லை. உபயம் செய்கின்ற பொழுதும் புகைப்படத்தை எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கிறதுக்கு இருக்கிற நேரம் கூட அவர்களுடைய வாழ்க்கையை எண்ணி பார்ப்பதற்கு இருப்பதில்லை. கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என சொல்லி பல பங்குகளிலிருந்து, பல இயக்கங்கள் வழியாக, பல நிறுவனங்கள் வழியாக முதியோர் இல்லங்களை நாம் தேடிச் செல்வோம். ஒரு நாள் மாலை வேளை அவர்களோடு நாம் நேரத்தை செலவிட்டு அவர்களோடு ஜெபித்து உணவை பகிர்ந்து ஆடி பாடி மகிழ்ந்து விட்டு திரும்பி வருவோம். ஆனால் இவர்கள் ஏன் இங்கு இருக்கிறார்கள்? இவர்கள் ஒரு காலத்தில் குழந்தையாய் பிறந்து வளர்ந்து தாய் தந்தையோடு இருந்து பின்னர் இவர்கள் தாயாக தந்தையாக மாறி பிள்ளைகளை வளர்த்தெடுத்தார்களே, இன்று இப்படி இவர்கள் குப்பை என தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். நம் கொண்டாட்டத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கு மக்களாக இவர்கள் மாறி போயினரா என நாம் கேள்வி கேட்பது கிடையாது. பல சமயங்களில் யாருமே இல்லாமல் துறக்கப்பட்ட அனாதை பிள்ளைகளுடைய இல்லங்களுக்கு நாம் சென்றிருப்போம். அவர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு பரிதாபம் எழும். நிறைய உதவிகளை அவர்களுக்கு செய்வோம், ஆனால் நாம் அவர்களிடத்தில் கேள்வி கேட்பது கிடையாது. ஏன் இந்த நிலைமை? இந்த பிள்ளைகள் ஏன் இப்படி தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள்? இவர்கள் செய்த பாவம் என்ன? பாவத்தின் பயனை ஒரு மனிதன் அனுபவிப்பான் என சொன்னால் இது சிறு குழந்தை செய்த பாவம் என்ன என சொல்லி கேட்பதில்லை. ஒருவேளை கேள்வி எழுந்தாலும் அதை ஆழமாய் சிந்தித்து அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. நமக்கு ஏன் அடுத்த வருஷம் வரப்போ நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி பல தருணங்களில் நாம் கேள்வி கேட்காமல் கடந்து விடுகிறோம். ஆனால் இந்த இடங்களிலெல்லாம், முதியோர் இல்லங்களிலெல்லாம், யாருமில்லாத ஆதரவற்ற பிள்ளைகளுடைய இல்லங்களிலெல்லாம் எப்பொழுதெல்லாம் நாம் கேள்வி கேட்கிறோமோ அதனால் நமக்கும் பயன், அவர்களுக்கும் பயன். அதுபோன்ற நிகழ்வுகள் தொடராமல் இருக்க அந்த ஒரு கேள்வி வாய்ப்பாக இருக்கக்கூடும். ஆனால் நாம் கேட்பதில்லை. சில இடங்களில் மிக தெளிவாக நாம் கேள்வி கேட்கிறோம். நற்செய்தியிலே நாம் ஆசிக்க கேட்டோம் பாருங்களே, தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் இயேசுவை அணுகி, நீர் எந்த அதிகாரத்தால் இதை செய்கிறீர், உமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் என கேள்வி கேட்கிறார்கள். தலைமை குருக்கள் மூப்பர்களிடத்தில் பல நேரங்களில் நாம் இருப்பதை காண முடியும். ஒரு நல்ல காரியத்தை ஒருவர் செய்கின்ற பொழுது அந்த மனிதன் அங்கே கேள்விக்குட்படுத்தப்படுவார். இதை நாம் அனுபவித்திருப்போம். கண்டிப்பாக உங்களில் பலர் கண்டிப்பாக இந்த சூழ்நிலையை கடந்து வந்திருப்பீர்கள். ஒருவேளை கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது நாம் சிலரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கலாம். சில நிகழ்வுகளை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு பங்கிலே ஒரு பங்கு தந்தைக்கு மன உளைச்சல். நான் இந்த பங்கினுடைய தந்தை என அழைக்கப்படுகிறேன். தந்தை என சொன்னால் இங்கு இருக்கிற அனைவருமே எனக்கு பிள்ளைகள் தானே. அவர்களுக்குள் சிறு பிள்ளைத்தனமாக சண்டையில் இருந்தாலும் ஒரு தந்தையாய் இந்த பங்கு குடும்பத்தை அரவணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதல்லவான சொல்லி அந்த தந்தை பல காரியங்களை முன்னெடுக்கிறார். எல்லோரையும் அவர் இணைக்க பார்க்கிறார். ஊர் கூடி திருவிழா எடுக்கிறார்கள். ஆலயம், ஒரு ஆண்டவன் உரையின்ற இடம், அந்த ஆண்டவனுக்கு ஒரு திருவிழா, திருவிழாவின் இறுதியிலே ஒரு தேர் எடுக்கிறார்கள். அங்கே ஒரு மக்கள் கூட்டத்தினர் மட்டும் அவர்கள் வரிப்பணம் வாங்காத பொழுது இவருக்குள் ஒரு மன உளைச்சல், தூக்கமில்லாத இரவுகள். நேரடியாக கடவுளுடைய பெயரால் ஒரு மக்கள் ஒதுக்கப்படுகிறார்களே, இவர்களுக்குரிய உரிமையை கொடுப்பது கூட ஒரு தந்தையாய் எனக்கு பொறுப்பில்லையா என சொல்லி அவர்களையும் அவர் சேர்க்க ஆசைப்படுகிறார். அந்த பங்கு பணியாளர் கேள்விக்குட்படுத்தப்படுகிறார். உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? அவர் செய்வதால் அனைவரும் சமமாகி விடுவார்கள். எல்லோருக்கும் சம வாய்ப்பும் சம உரிமையும் வழங்கப்படும். நிகழ இருப்பதோ நன்மையான காரியம். இருந்தாலும் அந்த தந்தை கேள்விக்குட்படுத்தப்படுகிறார். ஒரு பொதுநிலை நண்பர் ஒருவர் தன்னுடைய அன்பியத்திலே நாம் எல்லோருக்கும் ஒரு பணியாளராக இருந்து பணி செய்ய வேண்டும் என ஆசைப்படுகிறார். ஒரு சுற்றுலாவை நாம் ஏற்பாடு செய்வோம். நம்முடைய மக்கள் எல்லாம் சேர்ந்து செல்லும் என நினைக்கின்ற பொழுது நம்ம இன்னும் உறவு ஆளப்பட வேண்டும். நம்முடைய பகுதியிலே ஏழைகளும் பணக்காரர்களும் இணைந்து வசிக்கிறார்கள். நாம் ஒன்று செய்வோம், இந்த சுற்றுலாவிலே பேருந்தில் எல்லோரும் கலந்து அமருகின்றபடியாக இருக்கையை நாம் அமர்வு செய்வோம் என சொல்லி அவர் அப்படியாக இருக்கையை ஏற்பாடு செய்கிறார். அந்த நேரத்தில் இவருடைய எண்ணம் மிகச்சிறந்தது. எல்லோரும் ஒருவரை ஒருவர் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும், உறவு இன்னும் அதிகப்பட வேண்டும் என சொல்லி செய்கிறார். அந்த நேரத்தில் அவர் கேள்விக்குட்படுத்தப்படுகிறார். எப்படி நீங்கள் எங்களையும் அவர்களையும் இணைக்க முடியும்? எங்கள் இல்லத்தில் வந்து பாருங்கள், எங்கள்கிட்ட கார் இல்லையா, வசதி இல்லையா, ஏதோ கூப்பிட்டீங்கன்னு நாங்கள் வந்தோம், நீங்கள் என்ன ஒரு பஸ்ஸில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்ந்து போகணும் கலந்து போட்டு உட்கார வைக்கிறீங்க, நான் போய் எப்படி அவங்க கூட உட்கார முடியும்? அவங்கள்ட்ட என்ன இருக்கு, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்பட வேண்டும் என சொல்கிற ஒரு அன்பிய பொறுப்பாளர் கேள்விக்குட்படுத்தப்படுகிறார். ஒரு தந்தை தன் மகள், தன் அன்பு மகள் சிறு வயதிலிருந்து தியாகத்தை மேற்கொண்டு தன்னைத்தானே வருத்தி அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்ததில் அதிகமான பங்கு வகிப்பவர் அந்த தந்தை. அந்த பிள்ளை ஒரு மகனை காதலித்து விடுகிறார். தன்னுடைய விருப்பத்தை தந்தையிடம் எடுத்துரைக்கிறார். தன் பிள்ளையினுடைய எல்லா தேவைகளையும் இதுவரை நிறைவேற்றிய அந்த தந்தை தன்னுடைய தேவைகளை எல்லாம் குறைத்து கொண்டு தன் பிள்ளை மகிழ்வோடு வாழ வேண்டும் என சொல்லி எல்லாவற்றையும் செய்தவர் தன் மகளினுடைய அந்த விண்ணப்பத்திற்கு செவிமடுக்கிறார். ஆழமாக கேட்கிறார். அந்த மகனை குறித்து விசாரிக்கிறார். அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டது என்பதை கொடுத்து விசாரிக்கிறார். நல்ல பிள்ளை, நல்ல பையன், நல்ல படிச்சிருக்கிறாங்க, நல்ல ஒழுக்கமான குடும்பம், கை நிறைய சம்பாதிக்கிறார். தன் மகள் நல்ல ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருக்கே நாம் கட்டி கொடுவோம் என சொல்லி தந்தை முடிவெடுக்கிறார். அந்த ஊரில் இருக்கிற சில பெருந்தலைகள் தந்தையை அணுகி, காசு பணம் இருக்குன்னு சொல்லி நீ இடம் மாற்றி இடம் கட்டி கொடுப்பியா? இதுவரை அந்த பிள்ளைக்காக வாழ்ந்தவர் அந்த தந்தை. அவர் தந்தையினுடைய ஸ்தானத்திலிருந்து பிள்ளைக்காக யோசிக்கிறார். தன் பிள்ளையினுடைய விண்ணப்பத்தை மதிக்கிறார், ஆலோசிக்கிறார், சென்று விசாரிக்கிறார். நல்ல இடம் இருந்தாலும் அந்த தந்தை அங்கு கேள்விக்குட்படுத்தப்படுகிறார். எப்படி இந்த சமூகத்தின் கட்டுப்பாடுகளை நீ மீற முடியும்? அந்த தந்தை கஷ்டப்பட்ட பொழுது அந்த சமூகத்தின் கட்டுப்பாடுகள் உதவி செய்யாமல் எங்கே சென்றன? இல்லை. பல தருணங்களில் தவறான இடத்தில் நாம் கேள்விக்குட்படுத்தப்படுகிறோம். தவறான மனிதர்களை நாம் கேள்வி கேட்பதே இல்லை, ஆனால் நல்லது செய்கிறவர்களை கேள்விக்குட்படுத்துவோம். எண்ணி பாருங்கள், இயேசு கிறிஸ்து முழுக்க நல்லதை செய்த ஒரு மனிதர். அவருடைய 3 ஆண்டு பணிக்காலமாக இருந்தாலும், 33 ஆண்டுகால் அவருடைய மன்னக வாழ்வு என்றாலும் சரி, ஒரு மனிதருக்கு அவர் தவறு செய்தார், எதிராக பேசினார், வஞ்சகம் இழைத்தார், திருடினார் சொல்ல முடியாது. அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்த தேவன். ஆனால் அவர் நல்லதை எல்லோருக்கும் செய்ததால் கேள்விக்குட்படுத்தப்படுகிறார். ஆனால் இயேசுவிற்கு தெரியும் யார் என்ன நினைக்கிறார்கள், உண்மையில் தம்மை அன்போடு அணுகுகிறார்களா, சுயநலத்தோடு என்னை தேடுகிறார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஆகவே தான் தன்னிடம் கேள்வி கேட்டவர்களுக்கு பதில் கேள்வி கேட்கிறார், நீங்கள் சொல்லுங்கள் என சொல்லி. இயேசுவிற்கு நன்கு தெரியும் நான் கேட்கும் கேள்விக்கு இந்த மனிதர்களால் பதில் சொல்ல முடியாது என சொல்லி. ஆகவேதான் அவர்களின் போலித்தனத்தை அவர் தோளிறுத்து காட்டுகிறார். கேள்விக்கு இன்னொரு கேள்வியை பதிலாகவே கொடுத்து அவர்களுடைய மடமையை அவர் உலகத்திற்கு வெளிச்சமிட்டு காண்பிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தன்னை சூழ்ந்திருந்த மனிதர்கள் கேள்வி கேட்டதால், தன்னை கேள்விக்குட்படுத்தியதால் நன்மை செய்வதை இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நிறுத்தி கொண்டதே கிடையாது. எப்பொழுதெல்லாம் கேள்விக்குட்படுத்தப்பட்டாரோ அப்பொழுதெல்லாம் தன் பணியை, தன் வேகத்தை அவர் அதிகரித்தாரே ஒழிய ஒரு நாளும் சோர்ந்து போனதே கிடையாது. ஒருவேளை நீங்கள் நல்லது செய்தவர்களாக இருந்தால், கேள்விக்குட்படுத்தப்பட்டால், நீங்கள் உங்களிடத்தில் இயேசுவை வைத்து பாருங்கள். என் அன்பு இறைமகன் இயேசு கிறிஸ்து கூட இப்படித்தான் கேள்விக்குட்படுத்தப்பட்டார். அவர் சோர்ந்து போகவில்லை, தன்னுடைய பணியில் அவர் விலகிச் செல்லவில்லை, கால்களை பின்னோக்கி வைக்கவில்லை, மாறாக இன்னும் ஆர்வத்தோடு அவர் முன்னோக்கி பயணித்தார். எந்த மக்களுக்காக வந்தாரோ அத்தனை கேள்வி கணைகளுக்கு மத்தியில் அவர் பணி செய்தார். நானும் செய்வது நல்லதென சொன்னால், யார் என்னை கேள்விக்குட்படுத்தினாலும் நான் நல்லதை தொடர்ந்து செய்வேன் என சொல்லி நாம் சூளுரைப்போம். நம்மிடத்திலே பலர் கேள்வி கேட்கிறார்கள், நமக்கு அவர்களுக்கு சொல்வதற்கு பதில் இல்லை, சோர்ந்து போகிறோம், ஒதுங்கி போகிறோம், நமக்கே பிரச்சனை முடிச்சிடணும். ஆனால் அவள்கிட்ட நம்ம திருப்பி கேட்டோம்னு சொன்னால் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு பதில் இல்லை. பல தருணங்களில் நாம் அதை சோதித்து பார்ப்பதில்லை, உங்களுக்கு என்னான பிரச்சனை? இவர்கள் சிரிப்பதில், அவர்கள் வயிறார உண்பதில், அவர்கள் உடுத்துவதில், அவர்களுக்கான உறைவிடம் அமைத்துக் கொள்வதில், அவர்களுடைய மாண்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில், ஆலயம் எல்லோரையும் அங்கீகரிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கின்ற பொழுது, தங்கள் சுயநலத்தை மட்டுமே அவர்கள் முன்வைப்பார்கள் ஒழிய அவர்களிடத்திலே பொதுநலம் ஒரு நாளும் இருக்காது. நன்மை செய்கின்ற பொழுதும் நாம் கேள்விக்குட்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக தொடர்ந்து நன்மை செய்வோம். ஏனென்று சொன்னால் அதை தான் இயேசு செய்தார். இதை இயேசு செய்தாரோ அதையே தொடர்ந்து செய்ய நாமும் அழைக்கப்படுகிறோம். கண்ணில் காண்கின்ற சுயநலங்களை, பிரச்சனைகளை எல்லாம் கேள்வி கேட்காமல்லாம் ஒதுக்கி விடுகிறோம். ஆனால் ஒருவேளை நல்லவர்களை நம்முடைய சுயநலத்திற்காக நாம் கேள்வி கேட்டு கொண்டிருந்தால் கேள்வி கேட்பதை நிறுத்துவோம். ஏனெனில் நம்மிடத்தில் அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு பதில் இல்லை என்பதை கடவுள் அறிந்திருக்கிறார். ஆகவே நன்மையானதை பிரச்சனையில் இருந்தாலும் தொடர்ந்து செய்யவும், நன்மைக்கு முன்னால் சுயநலத்தை நிறுத்துகின்ற மனப்பாக இருந்தால் அதை நிறுத்தவும். இந்த பழியிலே இறைவன் நமக்கு ஆசீர்வழங்கட்டும். இயேசு கிறிஸ்துவை போல நாம் தொடர்ந்து பயணிப்போம். பிறக்க இருக்கின்ற பாலனேசு உண்மையான மகிழ்ச்சி நமக்கு நிறைவாக கொடுக்கட்டும். ஆமென்.
வந்தே நுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் என்